அன்பார்ந்த நண்பர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை குறுகிய நாட்களில் ஏற்பாடு செய்து மிக பெரும் சவால்களுக்கிடையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை மக்கள் அதிகார தோழர்களே, நிர்வாகிகளே, பிற தேர்தல் கட்சிகளைப் போல பல ஆயிரக்கணக்கில் செலவுகளை செய்து மக்களை பெருமளவில் வாகனம் வைத்து அவர்கள் விரும்பினால் கூட எங்களுக்கு பிரியாணி வேண்டாம், பணம் வேண்டாம், ஆனால் உங்கள் கூட்டத்துக்கு நாங்கள் வருகிறோம், வர விரும்புகிறோம் என்று விரும்பினால் கூட அவர்களை பெருந்திரளாக ஒரு இடத்திலே பல ஆயிரக்கணக்கில் திரட்டி கூட்டம் நடத்துகின்ற பண வசதி கிடையாது. அப்படி செய்யணும்னா எங்களுக்கு ஒரு மாதமாவது தேவைப்படும். அப்படி பெருமளவிலே இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த அதிகாரத்தின் மீது, அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்து வேறு என்ன செய்வது என்று தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல தரப்பு மக்களையும் மக்கள் அதிகாரம் ஒருங்கிணைத்துவிடக்கூடாது. மக்கள் அதிகாரத்தின் பெயரால் அவர்கள் ஒருங்கிணைந்துவிடக்கூடாது என்பதிலே அரசு மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறை ஒரு நெல்லையில் சாயந்தரம் 6-8 முகூர்த்த தேதி போல, முகூர்த்த நேரம் போல, இப்பெல்லாம் பொதுக்கூட்டம் 6-8 ரெண்டு மணி நேரம், இதற்கு உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதுக்கு 4 வாய்தா. தூத்துக்குடி நெல்லை போலீஸாருக்கு எந்த டயத்தில் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்னு பெரிய விவாதம். காலையில் 10-12 கொடுக்கலாமா, இல்லை 4-6 கொடுக்கலாமா, இல்லை உச்சி வெயிலில் கொடுத்தா ஒருத்தரும் வரமாட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் நம்ம வழக்கறிஞர்கள் மத்தியான நேரத்தில் கூட்டம் நடத்தினா மக்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அதுவே பெரிய மனித உரிமை மீறலாம் மேலிடும், அதனால் சாயந்தரம் 6-8 கொடுங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் நீதிபதியும் கருணை உள்ளத்தோட நடத்திக்கங்கன்னு கொடுத்துருக்குறார். இந்த கூட்டத்தை நடத்துறதுல கிட்டத்தட்ட சுற்று பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேமராவாவது இந்த கூட்டத்தை எடுத்துருக்குறாங்க. இதுதான் ஜனநாயகத்துடைய கண்காணிப்பு. மாற்று கருத்தை, எதிர்கருத்தை பேச அனுமதிப்பது, அப்படி பேசுபவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தானே, கொடுக்க வேண்டியது தானே நீங்க சொல்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. நீங்க சொல்ற பாராளுமன்றம், நீங்க சொல்ற அரசியலமைப்பு சட்டம், நீங்க சொல்ற சட்டமன்றம், இது எல்லாமே எதிர்கருத்தையும் மாற்று கருத்தையும் நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் பேசுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், அதுதான் ஜனநாயகம். எதிர்ப்பவனையும் மாற்று கருத்து சொல்றவனையும் பேச விடாம கழுத்து குறவரலைய நெரிச்சிங்கன்னா அதுதான் பாசிசம், அதுதான் ஜனநாயக அடக்குமுறைன்னு சொல்றோம். அதை விளக்குவதற்கு இது ஒரு உதாரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான ஒரு போட்டியாக, போராட்டமாக இன்றைக்கு நாடு முழுவதும் வெளிப்படுகிறது. எழுத்தாளர்கள் 100-க்கும் மேற்பட்டோர் நேரடியாக, அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு 100-க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், 130 கோடி இந்திய மக்களுடைய நலன்களை, இந்த மனித சமூகத்தில், இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய எழுத்தாளர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள், அதை அதிகாரத்திலிருந்து விரட்டி அடித்தே ஆக வேண்டும் என நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார்கள். கலைஞர்கள், சினிமா துறை இயக்குநர்கள், இப்படி 200-க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக மக்கள் மத்தியிலே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பிஜேபிக்கு நீங்கள் வாக்களித்து விடாதீர்கள் என நேரடியாக அறைகூவல் விடுக்கிறார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அவர்கள் நாட்டு மக்களை எச்சரிக்கிறார்கள், நீங்கள் பாஜக கூட்டணிக்கு தயவு செய்து வாக்களித்து விடாதீர்கள், 60 ஆண்டு காலத்தில் எப்போதும் இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊருக்குள் புகுந்த வெறிபிடித்த மிருகத்தை அடித்து விரட்ட ஒன்று சேர வேண்டும் என ஒரு சேர அழைப்பு விடுத்ததில்லை. இது ஒரு புதிய நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என நாட்டு மக்கள் அறிவுஜீவிகள் எல்லாம் கல்வியாளர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம் மக்களிடையே பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் மக்கள் அதிகாரம் அதிலிருந்து என்ன உங்க நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன மாறுதலாக சொல்ல விரும்புகிறீர்கள்? கடந்த பிப்ரவரி 23 திருச்சியிலே நாங்கள் கார்பரேட் காவி பாசிசம் எதிர்த்து நில் என்ற முழக்கத்திலே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டினோம். அந்த மாநாட்டினுடைய அறைகூவலிலே முக்கியமான வரி, பாஜக ஆர்எஸ்எஸ் தேர்தல் மூலம் தோற்கடித்து அதை விரட்டி அடித்து விட முடியாது. சமூகத்திலிருந்து சமூகத்திலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாசிச கருத்துக்களை அரசு கட்டமைப்பு வடிவங்களிலே, நீதித்துறையிலே, தேர்தல் ஆணையத்திலே, சிபிஐயில, கல்வித்துறையில, காவல்துறையில, பத்திரிகை துறையில, அனைத்திலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கூலிப்படையினர் உள்ளே புகுந்து விட்டார்கள். அரசு வடிவமே பாசிசமயமாகிவிட்டது. அப்ப அது தேர்தலில் ஓட்டு போறதுனால அதை நீங்க வீழ்த்தி விட முடியாது. அப்ப என்ன செய்யறது? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என கட்சிக்கு அப்பாற்பட்டு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஊர் தெருக்கு அப்பாற்பட்டு ஒன்று திரண்டு எங்களை அச்சுறுத்துகின்ற, எங்களை வாழவிடாமல் செய்கின்ற இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட கோரி போராடினார்களே, அப்படி ஒன்றிணைந்த போராட்டத்தின் மூலம்தான் இந்த பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியும், முறியடிக்க முடியும் என சொல்லுகிறோம். அந்த விளக்க கூட்டத்துல தமிழகத்துல பல இடங்கள்ல நடத்த முயற்சித்து இன்றைக்கு இங்க நெல்லையில நடத்துறோம். இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பற்றி மாவட்ட ஆட்சியர்கள் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள். இது உங்களுடைய ஜனநாயக கடமை. ஒரு விரல் புரட்சி விட்டு விடாதீர்கள், காசுக்கு விலை போகி விடாதீர்கள் என்ற அறிவுரை பக்கம் பக்கமாக டிவி பத்திரிகை எல்லாம். அவர்களை எல்லாம் ஒன்று கேட்கிறேன், மோடி ஆட்சியிலிருந்து இறங்கலாம், எடப்பாடி ஆட்சியிலிருந்து இறங்கலாம், ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும், ஆனால் மே 23 பிறகு இந்தியாவிலே தமிழகத்திலே இளைஞர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது, படிக்கின்ற மாணவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது? தினந்தோறும் 16 மணி நேரம், 12 மணி நேரம் எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் இந்த நடைபாதை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது? கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழப்போகிறது? இப்படி ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். இந்த தேர்தலிலே ஆட்சி மாற்றம் நடக்கலாம், ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. அப்ப இந்த தேர்தலினால் நமக்கு என்ன பயன்? பழக்கம், வேற வழி இல்லை, என்ன சார் செய்யறது? நீங்க சொல்றது கேள்வி நியாயமானதுதான், ஆனா வேற என்ன வழி இருக்குது? வேற வழி இல்லை என்பதற்காக அவர்கள் சொல்லுகின்ற தீர்வாக நாம் நம்ப முடியுமா, பேச முடியுமா? தேர்தல், எம்பிக்கு தேர்தல், எம்எல்ஏக்கு தேர்தல் நடக்குது. ஜனநாயகம், உனக்கும் ஒரு ஓட்டு, கலெக்டருக்கும் ஒரு ஓட்டு, உனக்கும் ஒரு ஓட்டு, அம்பானிக்கும் ஒரு ஓட்டு, சமம் இல்லையா? இது ஜனநாயகம் இல்லையா? நீங்கள் இதை தவற விடலாமா? தூத்துக்குடியிலே 70,000 மக்கள் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என அமைதியான வழியிலே 100 நாட்கள் போராடினார்கள். நீங்கள் சொல்லுகின்ற அனைத்து சட்ட விதிகளையும் அவர்கள் பணிந்து அதை கடைபிடித்தார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் மனு கொடுத்தார்கள், மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார்கள், உண்ணாவிரதம் நடத்தினார்கள், கடையடைப்பு நடத்தினார்கள், தொழில் முடக்கம் செய்தார்கள், அனைத்து ஜனநாயக வடிவங்களையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். அவர்களுடைய போராட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரித்தது. பாஜக அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஆதரித்தார்கள். வெளிப்படையாக நேரடியாக சென்று குமரட்டியாபுரத்துக்கு போய் ஆதரவு கொடுத்தார்கள். இப்ப ஒரு ஓட்டிருக்கக்கூடிய அனில் அகர்வால் வேதாந்தாவுக்காக நீங்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களை சுட்டு வீழ்த்த முடியும், சுட்டு கொல்ல முடியும் என்பது என்ன வகை ஜனநாயகம்? அனில் அகர்வாலுக்கு ஒரு ஓட்டு தான். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஓட்டு வைத்திருக்கக்கூடிய, ஓட்டு உரிமையை வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களை என்ன செய்தார்கள்? ஸ்டெர்லைட் ஆலையை அடித்து நொறுக்க போகவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து மாத மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வார வாரம் உங்க மாவட்ட ஆட்சியர் எந்த நல்லது கெட்டதுனாலும் உங்களிடம்தான் சரணடையக்கூடிய, மண்டியிடக்கூடிய, மனு கொடுக்கக்கூடிய அந்த மக்கள், நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுக்கு விடை தெரியாமல் நாங்கள் செல்ல மாட்டோம், எங்களுக்கு ரெண்டுல ஒன்று சொல்லுங்க அப்படின்னு ஊர்வலமா வர்றாங்க. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், கர்ப்பிணிகள், தொழிலாளி, என்ன கட்சி, எந்த கட்சி அந்த போராட்டத்தை தலைமை தாங்கியது? எல்லா கட்சியினரும் அந்த போராட்டத்தில் இருந்தார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு கோரிக்கை, ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அமைதியான மக்கள் போராட்டத்தை எந்த ஐஜியோ, டிஐஜியோ, அல்லது மாநில முதல்வரோ, அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ, மாவட்ட ஆட்சியரோ, கண்டிப்பாக நாங்கள் மூடுகிறோம், ஒரு வாரம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள், பிறகு பேசிக்கொள்ளலாம், நீங்கள் அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என சொல்லியிருந்தால் அந்த மக்கள் சென்றிருக்க மாட்டார்களா? அதை விடுத்து போராட்டத்தை பிளவுபடுத்துவதற்கு நீங்கள் இங்கு ஒரு போராட்டம் பண்ணிக்கொள்ளுங்கள், அந்த போராட்டத்துக்கு 144 தடை உத்தரவு போடுவீர்களே, இதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அணுகுமுறையா? எஸ்பி எங்கேயோ வெளியூர் போயிட்டார், மாவட்ட ஆட்சியர் எங்க போனாலும் தெரியல, ஆனால் ஐஜியும் டிஐஜியும் தான் அந்த துப்பாக்கி சூடை நடத்தினார்கள் என அம்பலப்படுத்திய முகிலன் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார், எங்கு போனார் என தெரியவில்லை. இப்ப இந்த ஜனநாயகத்திலே மக்களுக்கு என்ன உரிமை, என்ன அதிகாரம் இருக்கிறது, இதை எப்படி தீர்ப்பது சொல்லுங்க? இந்த தேர்தல் நடைமுறைகள் மூலம் தீர்க்க முடியுமா? நடக்கின்ற தேர்தல் மாவட்ட ஆட்சியருக்கு நடக்கட்டும், மாவட்ட எஸ்பிக்கு நடக்கட்டும், ஐஜி டிஐஜிக்கு, அல்லது மாவட்ட நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேர்தல் நடந்தால் அப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த மனிதருக்கு அதிகாரம் இருக்கிறது, அமல்படுத்தக்கூட அதிகாரம் இருக்கிறது. அப்படி அவர்களை நாம் தண்டிக்கின்ற, தவறு செய்தால் தண்டிக்கின்ற, திருப்பி அழைக்கின்ற அதிகாரமும் நமக்கு வேண்டும், உரிமையும் வேண்டும். அப்படி ஒரு தேர்தல் இருந்ததுன்னா அதை பத்தி பரிசீலிக்கலாம். நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள், துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு ஒரு சட்ட நடைமுறை வைத்திருக்கிறார்கள், எதையும் கிடையாது. எதிரியை கூட அப்படி சுட முடியாது. இந்தியாவிலே இது மாதிரி எங்கு இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஒரு கல்லூரி மாணவியை வாயில சுட முடியும், ஒரு பெண்மணிய துப்பாக்கியால் சுட முடியும் அருகில் இருந்து. முக்கியமா அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, மிக அருகில் இருந்து சுட்டு இருக்கிறார்கள். 13 பேரை சுட்டுக் கொண்டு விட்டு இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, மக்கள் போராட்டத்தினால் மூடவில்லை என்பது அரசினுடைய வாதம் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும். எதனால் மூடினீர்கள்? ஸ்டெர்லைட் ஆலையால் காற்று நச்சாகி இருக்கிறது உண்மை, ஸ்டெர்லைட் ஆலையால் நிலத்தடி நீர் மாசுபட்டது உண்மை, ஸ்டெர்லைட் ஆலை எந்த விதமான சட்ட விதிமுறைகளையும் கடைபிடிக்கவில்லை, மதிக்கவில்லை, அதனால் நாங்கள் அதற்கு லைசன்ஸ் கொடுக்கல, நாங்கள் ரெனியூல் பண்ணல அப்படிங்கறது அரசாங்கத்துடைய வழக்கு. மே 22 முன்னாடி இதே நிலைமை தான். அப்ப ரெனியூல் பண்ணாத ஒரு ஆலை, நச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலையை நீங்கள் மூடுவதற்கு துப்பாக்கி சூடு வரைக்கும் எதற்கு காத்திருக்கணும்? என்ன பிரச்சனை? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள், மூடிய பிறகு தூத்துக்குடியினுடைய காற்று மாசு குறைந்திருக்கிறது இல்லை என நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம், அந்த நிலத்தடி நீருடைய மாசு குறைந்திருக்கிறது நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் என இன்றைக்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வாதிடுகிறது. இத 14 பேர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு செய்வதில் என்ன தடை, அதை பற்றி விசாரிக்க வேண்டாமா? 3 அப்போலோ ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்த ஜெயலலிதா எப்படி செத்தார், அவர் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் செத்து போனார் என்பது எல்லாரும் சொல்றது. ஜனாதி போயிருக்காரு, கவர்னர் போயிருக்காரு, சீஃப் செக்ரட்டரி போயிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர், முனிஸ்டர், சிஎம் எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்ப செத்துட்டாங்க அந்த அம்மா. அவங்க எப்படி செத்தாங்கன்னு தினந்தோறும் விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு
நேற்று சாட்சியத்திலே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் என இன்றைக்கு பத்திரிகையிலே வருகிறது. நேற்று விஜயபாஸ்கர் என்ன சொன்னார் என இன்றைக்கு பத்திரிகையிலே வருகிறது. அதுபோல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடிலே ஐஜி என்ன சொன்னார் ஏன் பத்திரிகையில வரவில்லை, டிஐஜி என்ன சொன்னார் என ஏன் பத்திரிகையில வரல, கலெக்டர் என்ன சொன்னார் ஏன் பத்திரிகையில வரல, நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அப்ப 14 பேர் உயிர் நீங்க சுட்டு கொள்றது வந்து பெருசு கிடையாது இவர்களுக்கு. 20 லட்சம் பணம் கொடுத்தா சரியா போச்சா? பாஜக தலைவர் தமிழிசை சொல்லுகிறார், 1000 பேர் சாக வேண்டியது 13 பேர் தான் செத்துருக்காங்கன்னு. இப்படி ஒரு தலைவர் பேச முடியுமா? இப்படி ஒரு கட்சி பேச முடியுமா? அத்தகைய போராட்டத்தை பற்றி பிஜேபி என்ன சொன்னது, அந்நிய சக்திகள், தேச துரோகி, ஆன்டி இந்தியன், இப்படி கொச்சைப்படுத்தினார். வெளியில இருந்து போய் தூண்டி விட்டார்கள். எங்க ஒரு இயக்கம் போய் 70,000 பேரை தூண்டி விட்டு அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா? இது செய்ய முடியாதுன்னு காவல்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 8 வழிச்சாலை போராட்டத்தை யார் தூண்டியது, நெடுவாசல் போராட்டத்தை யார் தூண்டியது? இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு 6000 சதுர கிலோமீட்டருக்கு வேதாந்தாவுக்கு அனுமதி கொடுத்துக்கிறார்களே, அந்த போராட்டத்தை யார் தூண்டியது? ஒக்கி புயலிலே 1000 மீனவர்கள் காணவில்லை என கடலோர கிராம மக்கள் முழுவதும் போராடினார்களே, அந்த போராட்டத்தை யார் தூண்டியது? இப்படி திசை திருப்புகிறார்கள். இதுல பாதிக்கப்படக்கூடிய நாம், போராடக்கூடிய நாம் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்க்க போறோம்? இந்த ஜனநாயக அமைப்பில எப்படி தீர்க்க போகிறோம்? தினம் தினம் நாம் போராடி கொண்டே இருக்க முடியுமா? ஒவ்வொரு போராட்டத்துக்கும் எங்க அப்பாவுடைய ஓய்வூதிய பென்ஷனுக்கு ஒரு போராட்டம், எங்க அம்மா கேஸ் சிலிண்டர் விலையேறி போச்சுன்னா அதுக்கு ஒரு போராட்டம், மின்சார கட்டணம் ஏறி போச்சுன்னு ஒரு போராட்டம், என் பையனுக்கு படிப்பு கட்டணம் எக்கச்சக்கமா வாங்குறாங்கன்னு போராட்டம், காலேஜ் சேர்க்க முடியலன்னு போராட்டம், ஆஸ்பத்திரியில போனா என்னால சிகிச்சை தரமான சிகிச்சை இல்லை அதுக்கு ஒரு போராட்டம், ரோடுக்கு போராட்டம், தண்ணிக்கு போராட்டம், சாக்கடைக்கு போராட்டம், இப்படியே எத்தனை போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பது. இப்ப போலீஸ் வந்து புதுசா ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இங்க நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் அப்படியா? ஒரு டென்ட போட்டுக்க, எல்லாரும் வந்து உட்காந்துக்க, உங்க ஊருக்காரங்க மட்டும்தான் உட்காரணும், வெளியூர்காரங்க இங்க யாரும் வரக்கூடாது. உன் பேர் என்ன, உன் அட்ரஸ் என்ன? ரைட்டு. அங்க ஸ்பெஷல் பிரான்ச்சு, இப்ப இங்க விழாவை ஒருங்கிணைக்கிறார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச்சு கியூ பிரான்ச்சு தான் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. யார் பேசுறா, சீமான் பேசுறாரா, திருமுருகன் பேசுறாரா, அப்புறம் யாரு அதிகாரம், மக்கள் அதிகாரம் பேசுறாங்களா? அப்பா நெடுவாசலை பத்தி மட்டும்தான் பேசணும், வேற பிரச்சனையை பத்தி பேசக்கூடாதீங்க. மக்கள் அதிகாரத்தை விடாத விட்டினா போராட்டத்தை நீ நடத்த முடியாது, டென்ட் நாங்க பிரிச்சிருவோம். இப்ப போலீசுடைய கருணையால், போலீசுடைய தயவால் ஒரு போராட்டத்தை செய்ய முடியுமா? அப்ப மக்கள் அரசியல் அற்று தங்களுடைய கோரிக்கைக்காக போராடி 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 செத்து போகணும். அதுதான் போலீஸுக்கு இடப்பட்ட பணி. 100 நாள், 110 நாள், 120 நாள், 150 நாள், 200, 365, இப்படியே போராடி செத்து போகணும். அது போலீஸ் அதை கரெக்டா எப்படி செய்யணும், அதுதான் திறமையான நிர்வாகம் போலீஸுக்கு. அவங்க கோரிக்கையை பத்தி, அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த கொள்கையை கோரிக்கையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறதா ஜனநாயகத்துல? ஹைட்ரோ கார்பன் வேணும் வேண்டாம்னு நீ ஒரு தேர்தல் வை. தமிழகத்தில் இனிமேல் தனியார் பள்ளிகளே, தனியார் பல்கலைக்கழகங்களே, தனியார் மருத்துவமனைகளே கூடாது, எல்லாம் அரசு கையில தான் இருக்கணும், ஒரு தேர்தல் வை. விவசாயிகளுக்கு அவர்களுக்கு விலை உற்பத்திக்கும் விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தும் இடுபொருளையும் அவங்களுக்கு தீர்மானிக்கிற உரிமை இருக்குன்னு ஒரு தேர்தல் வை. கொள்கைக்கான தேர்தல் நடக்கிறதா இங்க? எங்கோ டெல்லியில ஒரு செயலாளர் இருந்து கொண்டு வேதாந்தாவுக்கு 1000 சதுர கிலோமீட்டர் நீ டெல்டா முழுக்க எடுத்துக்க, ஓபன் ஏக்கரேஜ், திறந்த வெளி லைசன்ஸ், ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, செல்கேஸ் எடுத்துக்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, எவனுக்கு வேணாலும் எடுத்துக்க, எந்த கட்டுப்பாடு, எந்த கண்காணிப்பு, எந்த வரமுறை எதுவும் கிடையாது. அதை எதிர்த்து ஏன் நிலத்துல நீ வந்து எடுக்கிறியே, இது பாலைவனமா போயிடுமையா, இங்க நிலத்தடி நீர் போயிடுமையா, இந்த சுற்றுச்சூழலே நாசமா போயிடுமையா அப்படின்னு சொன்னா நீ தேச துரோகி, நீ ஆன்டி இந்தியன், நீ வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன். ஏ வேதாந்தா யாரியாவன் இல்ல, அவன் கடல்ல தான் எடுக்கிறான், கடல்ல எடுத்தா கடல்ல மீனவர்கள் போய் மீன் பிடிக்க வேண்டாமா? கடல்ல நீ 1000 கணக்கான அடி போட்டு நீ மீத்தேன் ஷெல் காசை எடுத்தினா நிலத்துல பாதிக்காதா? கேட்டா பதில் கிடையாது. அப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரிய இன்ஜினியர்கள், சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள், பிடபிள்யூடி, வாட்டர், எத்தனை துறை, அத்தனை பேரும் இன்றைக்கு கிரிமினல் மயமாக, ஊழல் மயமாக, கார்பரேட்டுக்கு தரகு வேலை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்ப எப்படி நாம இதை சரி பண்றோம் சொல்லுங்க, எங்க போய் முறையிடுவீங்க? பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேக்குறேன். பிரச்சனை இங்க இருக்கிறது, தீர்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? தீர்க்கக்கூடிய அதிகாரி யார்? இந்த நிலைமைக்கு காரணமே இந்த அரசு கட்டமைப்பு தானே, இந்த அதிகார வர்க்கம் தானே, இந்த ஆட்சியாளர்கள் தானே. 2017 திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்துல இசைக்கு முத்து தன்னுடைய 2-1 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை தன் மனைவியோட வந்து மனு கொடுத்து நீதி கிடைக்கலன்னு தின்பண்டம் வைத்திருக்கக்கூடிய நிலைமையில, பெட்ரோலை ஊத்தி கொளுத்துற ஒரு தானும் கொளுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னா இந்த கலெக்டர் ராஜினாமா பண்ணிருக்க வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஆளுகைக்கு கீழே ஒரு குடும்பம் கந்து வெட்டிய தன்னிடம் மனு கொடுத்த பிறகும், தன்னிடம் மனு கொடுத்த பிறகும் அது எந்த காவல் நிலை, அச்சாம்பூதூர் காவல் நிலையத்துக்கே மீண்டும் அங்கு நீதி கிடைக்கவில்லை என்பதற்காகத்தான் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுக்கிறார். மனு கொடுத்த பிறகும் நீதி கிடைக்கவில்லை, மீண்டும் வந்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார் குடும்பத்தோடு என்றால், அந்த கலெக்டர் உள்ளபடியே மான குற்ற உணர்வு, கருணை, மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா அன்றைக்கே அவர் ரிசைன் பண்ணிருக்கணும். கிருஷ்ணகிரியில 15 கற்பனை பெண்களுக்கு கெட்ட ரத்தத்தை ஏற்றினதுனால செத்து போயிட்டாங்க. இது செய்தியாக கடந்து போகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன தப்பு பண்ணாங்க? கற்பனை பெண் கெட்ட ரத்தத்தை ஏற்றினதுனால 15 பெண்கள் செத்து போனார்கள் என்ற தகவல், அது ஒரு எடப்பாடி வந்தார், ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னு ஒரு செய்தியாக போகிறது. அதற்கு பொறுப்பேற்று சுகாதாரத்துறை செயலாளரோ அல்லது குட்கா குற்றவாளி விஜயபாஸ்கரோ ராஜினாமா செய்தார்களா? அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? சாதாரண விஷயமா அது? எப்படி இந்த அரசு கட்டமைப்பை நம்புறது? எப்படி இந்த அரசு கட்டமைப்புல நாம போய் மனு கொடுத்து நம்ம பிரச்சனை தீர்ப்பாங்கன்னு சொல்றது? ஒரு வீட்டுல போய் திருடுறான், முகமூடி போட்டுட்டு போய் திருடுறான். நீ வீட்டுல சும்மா தானே வச்சிருக்கிற பீரோல பணத்தை தங்கத்தை, நான் எடுத்துட்டு போறேன். நாய் கொலைக்குது, எடுத்துட்டு போய் அவன் திருடுறவன் ஒரு கூலிப்பட கொண்டு போய் முதலாளிட்ட கொடுத்துடுறான். நாய் கொலைக்குது, அதுக்கு 4 பிஸ்கட்டை போடுறான், முடிஞ்சு போச்சு. இப்ப தேர்தல் என்பது இந்த நாயை மாற்றுவதற்கானது. அந்த திருடன் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. அந்த திருடன் கொண்டு போய் கொடுக்கிறானே, அதாவது இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கின்ற வேதாந்தாவுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் எந்த தண்டனையும் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களுக்கு வசதி வாய்ப்பு செய்து கொடுத்து அனைத்து பாதுகாப்புகளும் தரக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய அந்த திருடன்களுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு எந்த மாற்றமும் எந்த தேர்தலும் எந்த தடையும் தண்டனையும் கிடையாது. ஆனால் அதுல கொலைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஏன் இதை செய்யற அதை செய்யற பேசுறோம் பாத்தீங்களா, அதுக்குதான் தேர்தல் நடக்கும். இதை நம்ம பரிசீலிக்க வேண்டாமா? நமக்கு நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுங்க, பக்கத்துல சிபிஎம் காரங்கிட்ட பேசுங்க, திமுக காரங்கிட்ட பேசுங்க, திக காரங்கிட்ட பேசுங்க, ஏன் அதிமுக காரங்க கூட பேசுங்க. ஏன்பா நம்ம ஊர்ல தண்ணி இல்லையே, இந்த தண்ணி பிரச்சனை இப்படி வரும்ன்றது இங்க பொதுப்பணித்துறைக்கு தெரியாதா? திருநெல்வேலியில தண்ணி பிரச்சனை சொல்றாங்க. தண்ணி பிரச்சனை, தண்ணியை முழுமையை பாதுகாத்து பராமரித்து அதை அரசு பொறுப்புகளை கொண்டு வந்து எல்லாருக்கும் சமமா விநியோகிக்கணும், அதுதானே அதிகாரம். அதுக்கு தானே உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறோம், அதுக்கு தானே உனக்கு ஓட்டு போட்டு பிரதிநிதியா வச்சிருக்கிறோம். ஆனால் நீ 1000 லிட்டர் 15 காசு கொக்கோ பெப்சிக்கு நீ ஏலம் போட்டு கொடுக்குற, பட்டா போட்டு கொடுக்குற, நீ அதை ஏன் கொடுக்குற? 15 பைசாவுக்கு அவன்கிட்ட கொடுக்குறியா? நீ பாதுகாத்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல இல்ல, நீ இதை கேட்டினா நீ வளர்ச்சிக்கு எதிரானவன், நீ ஆன்டி இந்தியன், நீ தேச துரோகி அப்படின்னு போலீஸ் நம்ம மேல வழக்க போடுது. இப்ப நம்ம யாரும் போலீஸ் யாரும் நம்ம முடிவு பண்ணணும். போலீஸுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? கொக்கோ கோலா கொடுக்குறானா, பெப்சி கொடுக்குறானா, இல்ல அனில் அகர்வால் கொடுக்குறானா? போலீஸுக்கு சம்பளம் நம்ம தானே கொடுக்குறோம். அப்ப நம்மை பாதுகாக்க நம்மளுடைய உரிமைகளை பற்றி பேசாத இந்த அரசு கட்டமைப்பை நாம எதுக்கு தூக்கி சுமக்கணும்? போலீஸ்னா என்ன? நான் பேச வேண்டாமா என் பிரச்சனைய? யாருகிட்ட போய் பேசுறது? எங்க பேசுறது? இந்த மாதிரி பொது வெளியில பேசினாதான் மக்கள் யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அப்ப அந்த இப்படித்தானே திராவிட இயக்கங்கள் வளர்ந்தது, இப்படித்தான் வந்து பல்வேறு இயக்கங்கள் இப்படித்தானே வளர்றாங்க. ஜனநாயகம் இப்படித்தானே எவால்வ் ஆகும். தொடர்ந்து பேச பேச நான் பேசுறது கேட்கறது, அப்புறம் எதிர்கருத்து பேசுறது, நீ சொல்றீல வேண்டாம் கொக்கோ கோலா கொடுத்ததுதான் சரிதான் சொல்லக்கூடிய கட்சிகள் பேசட்டும், ஸ்டெர்லைட் திறக்கணும் அதை மூடக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய பிஜேபி தமிழிசைக்கு எச் ராஜாவுக்கு மேடை போட்டு கொடுக்க பேசட்டும், இல்ல வேதாந்தாவுக்கு ஹைட்ரோ கார்பன் கொடுக்கணும் டெல்டா நாசமானாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் நேரடியா மக்கள் மத்தியில் பேசட்டும், நாங்களும் பேசுறோம். அரங்கு கூட்டம் நடத்துவதற்கு கூட நீங்க மீட்டெல் எதிர்ப்பு கூட்டமைப்புக்கு பேராசிரியர் ஜெயராமனுக்கு அனுமதி மறுக்குது போலீஸ் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை துறையில் அரங்கு கூட்டம் நடத்துறதுக்கு யாருக்கிட்டே அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்க ஒழுங்குதான் படுத்த முடியும், தடை செய்ய முடியாது, ஆனா தடை செய்து உத்தரவு போடுகிறார்கள் போலீஸ். அந்த மீட்டிங்ல பேசக்கூடிய யாரு? என்ன இங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்திலிருந்து வர்றாங்களா? திருமாவளவன் வர்றாரு, ஜவஹர்லால் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, எல்லா தேர்தல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் அந்த கூட்டத்திலே பேச்சாளர்கள். என்ன பிரச்சனை? ஏன் பேசக்கூடாது? உங்களுக்கு சரினா நீங்க பிடபிள்யூ என்ஜினியரை வச்சு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுங்க, ஹைட்ரோ கார்பனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பிடபிள்யூ என்ஜினியர் மாசு கட்டுப்பாட்டு வாரி என்ஜினியர் எவன் அவன் பாஸ்கரா ராமசாமியா யார் அவன் எந்த என்ஜினியர் வந்து பேசு, நீ பதில் சொல்லு. நீ கிரிமினல் தனம் பண்ற கூடங்குளம் அணு உலைக்கு 2 ஆண்டுகள் போராட்டம் நடந்தது, அந்த அணு கழிவுகள் தான் மிக ஆபத்தானது, அந்த அணு கழிவுகளை நாங்கள் பத்திரப்படுத்தி வைப்போம், எங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை அப்படியே உரண்ட முடிச்சு நீ ஷோகேஸ்ல வச்சுக்கலான்னு சொன்னார். சொன்னது அமித்ஷாவ மோடியோ அல்ல, அறிவியல் விஞ்ஞானி சொல்லுகிறார். உதயகுமார் இவங்கெல்லாம் போய் டெல்லியில பார்த்தவனே இதை தான் பதிலாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட போது அணு கழிவுகளை எங்கு வைக்க போகிறாய், எப்படி அதை கையாள போகிறாய் என கேட்டதற்கு இதுவரைக்கும் எந்த முடிவும் செய்யல. எங்க வைக்க போறோம்? இன்னும் எங்களுக்கு 2 வருஷம் டைம் வேணும் கேட்டிருக்கான். ஆனால் ஒரு 24 மணி நேரத்தில் அப்துல் கலாம் போயிட்டு எல்லாம் பாதுகாப்பா இருக்குது என்னமோ காரை செக் பண்ண மாதிரி போய் அணு உலையை செக் பண்ணிட்டு வெளியில வந்து அறிக்கை விட்டாரு. தினமலர் பத்திரிகை பக்கம் பக்கமா எழுதுச்சு. யாரை நம்புறது நம்ம? ஒரு திட்டத்தில் பொய் சொல்லுகிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள், மக்களை ஏக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அங்கு போராடக்கூடிய மக்கள் அந்த மாதா கோயிலே தினமும் உண்ணாவிரதம், தொழில் முடக்கம் பண்ணிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை அரசாங்கத்துக்கு? அவர்கள் அப்படி போராடியதற்கானதான் இந்தியா முழுமைக்கும் அணு உலையினுடைய ஆபத்து மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதை பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் இப்ப அடுத்தடுத்த அணு உலைகளை நாங்கள் வைக்க போகிறோம் என நீங்கள் உத்தரவு ஒப்பந்தம் போடுகிறீர்கள். அந்த பகுதி மக்களிடம் இப்ப கேட்க வேண்டாமா? அதை பேச வேண்டாமா? அப்படி போராடியவர்கள் மீது என்ன வழக்கு போடுகிறீர்கள்? அரசுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள், 121 ஐபிசி, தேச துரோகம் குற்றம் புரிந்தார்கள், 124A. நீங்க மும்பை தாக்குதல், பாகிஸ்தானில் இருந்து வந்த ஒரு தீவிரவாதி அஜ்மல் கசாப் பம்பாயில வந்து துப்பாக்கியால சுட்டு தாக்குதல் நடத்தினார். அவனை வந்து இந்திய அரசாங்கம் தூக்கில போட்டுச்சு. அது இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தார் என்பது அவர் இந்த நாட்டுக்காரர் கிடையாது, அவன் தீவிரவாதி. ஆனால் கூடங்குள இருக்கிற மக்கள் நீங்க இந்திய அரசுக்கு எதிராக எப்படி போர் தொடுக்க முடியும்? அவர்களுடைய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, அவங்க எல்லாமே இங்க வேலை பார்க்கறாங்க, கூடங்குளம் அங்க எங்க திருநெல்வேலி பல இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, வீடு இருக்குது, வீட்டு வரி அரசு கட்டுற, மின்சாரம் கட்டுற வரி கட்டுற சொத்து இருக்குது, எல்லாருக்கும் எப்படி இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க முடியும்? அதுல ரிமாண்ட் செய்கிறார்கள், தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் மீது வழக்கு போடுகிறார்களே, இது என்ன ஜனநாயகம்? இது மீது யார் தண்டிப்பது? யார் கேள்வி கேட்பது? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, யாராவது கண்டித்தார்களா? யாராவது அதை ரத்து செய்தார்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். அப்ப இந்த அரசு கட்டமைப்பே வந்து மக்களுக்கு எதிராக போயிடுச்சு, மொத்தமும் தோற்று போய்விட்டது, திவாலாகிவிட்டது, எந்த பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய நிலைமையில் அது இல்லை. அதைத்தான் முக்கால் அதிகாரம் முன்வைக்கிறது. இதன் மீது இல்ல, இதுலயே நாம தீர்த்தரலாம், தீர்வு கண்டிரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோடு விவாதிப்பதற்கு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், எந்த அரசியல் அமைப்பு கட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் புதியதாக வந்திருக்கக்கூடியவர்கள், கமலஹாசனாக இருக்கட்டும் அல்லது சீமானாக இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் மக்களுடைய ஆத்திரங்களை மக்களுடைய அதிருப்திகளை அவர்கள் முன் பேசுகிறார்கள், மக்கள் அதை கேட்கிறார்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தண்ட ஜோசியம் பார்க்க போகும்போது அந்த ஜோசியக்காரன் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் அவன் பேசுவார். உனக்கு 3 மாசமா படாத கஷ்டம், ஊர் உலகத்துல பொறாம இந்த அவன் நம்ம கஷ்டத்தை ஒன்னொன்னா பட்டியலிடுவான். அது சாதாரண உழைக்கும் மக்களிடத்திலே ஜோசியக்காரர் சொல்லக்கூடிய 20 காரணங்கள்ல 15 பேர் எல்லாருக்குமே இருக்கும். அவன் ஒன்னு கண்டுபிடிச்சு சொல்றதில்ல, மை போட்டு சொல்றதில்ல, எல்லாருக்கும் அது பொருந்தும். அதுபோல இன்றைக்கு மக்களுடைய ஆத்திரங்களை ஆதங்கங்களை இவர்கள் பேசுகிறார்கள் உணர்ச்சி பூர்வமாக. அதனால் மக்கள் கேட்கிறார்கள், ஆனால் எப்படி தீர்க்க போகிறீர்கள்? மத்திய பிரதேசத்திலே விவசாயிகள் விளைந்த உருளைக்கிழங்கையும் தக்காளியும் பீன்ஸையும் காலிஃபிளவரையும் கொட்டி போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடிய அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேர் பலி. என்ன கடன் தள்ளுபடி கேட்டார்கள். கடன் தள்ளுபடி கேட்டு டெல்லியிலே மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்தது. ஆனால் அவர்களை அரசு எப்படி அணுகுகிறது? துப்பாக்கி சூடு நடத்துகிறது, போராட்டத்துக்கு தடை விதிக்கிறது, தடியடி நடத்துகிறது, தண்ணீர் பீச்சு அடிக்கிறது. ஆனால் நீ அம்பானி அதானி எஸ்ஆர் மிட்டலு டாடா மல்லையா நீரவ் மோடி முகுல் சோக்சி இப்படிப்பட்ட கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்கள் 500,000 கோடி வரி தள்ளுபடி செய்தீர்கள், 500,000 கோடி நீங்கள் வராக்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள், மேலும் 500,000 கோடி அவர்களுக்கு வாரி கொடுப்பதற்காக கோடிக்கணக்கான மக்களுடைய பணத்தை நீங்கள் வங்கி பணத்திலே நீங்கள் வரவு செலவு செய்யுங்கள் என நிர்பந்திக்கிறீர்கள். இது யாருக்கான அரசாங்கம்? யாருக்கான ஜாக்கிதார் மோடி? யாருக்கான ஜாக்கிதார் நீரவ் மோடி? பாதுகாப்பாக தப்பி செல்வதற்கு இப்ப நீங்க இந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் இருக்குமே, தெரிஞ்சவன் தானே அப்படின்னு அனுப்பி விடுறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஏர்போர்ட்ல மோடி பாதுகாப்பா நின்றுகிட்டு மல்லையாவை ரைட்டு போ கிளம்பி பாத்துக்கலாம் போ அப்புறம் போ அப்படித்தானே மல்லையாவை லண்டனுக்கு அனுப்பிவிட்ட, நீரவ் மோடி லண்டனுக்கு அனுப்பிவிட்ட, முகுல் சோகிசி அனுப்பிவிட்ட, இப்ப லண்டன்ல இருந்து திருப்பி கொண்டாடுறேன் அப்படின்னு எதுக்கு? போகும்போதே தடுத்துருக்கலாமே. 9,000 கோடிய தூக்கிட்டு மல்லையா போகும்போது பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லிட்டு போனதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு போகும்போது ஐயோ அப்படி என்ன பிடிச்சிருக்கலாம்ல, அருண்ஜேட்லியை விட பவர்ஃபுல் மனிதனா இப்ப மினிஸ்டரா பிடிச்சிருக்கலாமே. இப்ப யாருக்காக இருக்கிறது? இன்னொரு பக்கம் சமூகத்திலே சிந்தனையிலே ஆதிக்க சாதிகளிடம் சாதிய வேறுபாடுகளை அந்த சிந்தனை விஷ வித்துகளாக மேலும் மேலும் வளர்க்கிறார்கள். இஸ்லாமியர்களை சிறுபான்மையர்களை எதிரியாக காண்பித்து மேலும் மேலும் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மை மக்களை எதிரியாக காமிக்கிறார்கள். ஜிஎஸ்டி வைத்தது சரிதான், பண மதிப்பு நீக்கம் 500,000 ரூபாய் நோட்டு சொல்லாதுன்னு சொன்னது சரிதான் அப்படின்னு எவனும் பேசுறது இல்லை. பிஜேபிக்காரன் இவன் சாதனையா பேச வேண்டியதானே? ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்ற அந்த 5 ஆண்டுகள்ல 5 கோடி பேருக்கு வேலை போயிடுச்சு. உன்னுடைய புள்ளி விவரத்துறை பேச வேண்டியதானே? இதையெல்லாம் பேச முடியாது. 10 நாளைக்கு முன்னாடி காஷ்மீர்ல புல்வாமாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி 44 ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான்ல போய் நாங்க தாக்குதல் நடத்தினோம், அது சாதனைன்னு பேசுறீங்க. அது ராணுவத்தினுடைய வேலை. அதுல மோடிக்கு என்ன சாதனை? இப்ப தோனியோ அல்லது கோலியோ ஒரு 400 ரன் எடுத்துட்டா அது கோலியுடைய சாதனையா தானே இருக்க முடியும்? மோடி எப்படி சாதனை படைச்சாருன்னு சொல்ல முடியும்? இல்ல யாராவது நடிகர் நடிச்சு 200 நாள் படம் வருதுன்னு வச்சுக்கலாம், அது அந்த நடிகருடைய சாதனை தானே? அந்த இயக்குனர் கதை அம்சம் இசையமைப்பு அவங்க சாதனை தானே? மோடி நான் தான் என் ஆட்சியில தான் நடிச்சு நான் சாதனை பண்ணேன்னு சொல்லுவாரா? செயற்கைக்கோள் விட்டு அங்க போய் தாக்குறேன்னு சொல்லி சாதனைன்னு பேசுறாரு மோடி, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, அதெல்லாம் ராணுவ ரகசியம் தேர்தலுக்காக விளம்பரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார். அப்ப மக்களை திசை திருப்புறது இதை பத்தி பேசுனா ஓ ராணுவத்தையே சந்தேகப்பட்டியா? ஏன் நீ ராமன் சீதையை சந்தேகப்பட்ட நாடியாது, ஏன் சந்தேகப்படக்கூடாது? மோடி எது சொன்னாலும் சந்தேகப்படணும், பிஜேபிக்காரன் எது சொன்னாலும் சந்தேகப்படணும். இது தமிழர்களுடைய மரபணுக்களிலே உரியது. பெரியார் அப்படித்தான் கேள்வி கேட்டாரு, ஆதி சித்தர்கள் அப்படித்தான் கேள்வி கேட்டாங்க, புத்தர் அப்படித்தான் கேள்வி கேட்டாரு. நம்மளுடைய மரபுகள் பார்ப்பனியம் எது சொன்னாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மரபணு, தமிழர்களுடைய மரபணு. எந்த கட்சியில போனாலும் நீ சொன்னாதான், சொன்னதுனாலதான் சந்தேகமே வருது, நீ சொல்றதுனாலதான் சந்தேகம் வருது. ஏன்னா நீ யோக்கியமானவன் கிடையாது, மக்கள் நலனுக்கானவன் கிடையாது, சமத்துவத்துக்கான கிடையாது, சுதந்திரத்துக்கானவன் கிடையாது, நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நீ கிடையாது. தேச துரோகி, தேச துரோகி சொல்றேன். உன்னுடைய மூதாதையர்கள் யார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூதாதையர்கள் யார்? ஆங்கிலேயனம் சரணடைந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்தவர்கள் தானே, சவார்கரா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, யாரை சொல்லுகிறோம்? கட்டபொம்மன் வாரிசு சொல்லுகிறோம். பாளையக்கார அதிகாரத்தில் இருந்து தூக்குமிட ஏறியவர் கட்டபொம்மன். தொண்டைமானை போல அவர் சரண சமரசமா போயிருந்தா நல்லா வாழ்ந்திருக்கலாம். மருது சகோதரர்கள் ஒரு நாட்டுடைய மன்னர்கள், ஆங்கிலேயரோடு சமரசமாக போயிருந்தால் செபுச்சமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சுயமரியாதை, அடிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அந்நியனுக்கு கப்பம் கட்ட மாட்டோம் என எதிர்த்து நின்று தூக்கிலே தொங்கினார்களே, அவர்களுடைய வாரிசுகள் என நாம் ஒழுங்குகிறோம். இவர்கள் தேச துரோகி, தேச துரோகின்னு எதிர்ந்தாலும் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இந்த ஹெல்மெட்டுக்கு ட்ரிபிள்ஸ் வந்தா ஃபைன் போடுற மாதிரி பிஜேபிக்கார ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலைன்னா, வர்றவங்க நின்று செக் போஸ்ட், நீ தேச துரோகி, நீ தேசபக்தி, நீ தேச துரோகி, நீ தேசபக்தி, இதான் வேலை. ஆன்டி இந்தியன் நீ தான். தூக்கத்தில் கூட ஆன்டி இந்தியன், காலையில் ஆன்டி இந்தியன், தேச துரோகி, இப்படிதான் பேசுவாங்க. மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வாயை திறந்தா ஏதாவது ஏற்பாடு, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இல்லையே, ஏதாவது என்ன செய்ய போறோம், விவசாயிகள் இப்படி சாவுறாங்களே, இப்படி வந்து இயற்கை வளங்கள் போகுது, இதுக்கு என்ன செய்யறது, அப்படி எதனா பேசிருக்காங்களா எங்கேயாச்சும் சொல்லுங்க பார்ப்போம். மோடி இன்னும் பிரதமர் ஆகிய 5 வருஷம் பிரதமராக என்ன கிழிச்சாரு அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது, பொய் பித்தலாட்டம் தான். இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு நீங்க விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கணும், வேலை இல்லாம இளைஞர்கள் பிரச்சனை தீர்க்கணும், அல்லது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தீர்க்கணும், அரசு ஊழியர்கள் பிரச்சனை, இப்படி பிரச்சனையை தீர்ப்பது அவர்களுக்கு அதிகாரம் வருவதல்ல. அவர்கள் அதிகாரம் வருவதற்கு என்ன பயன்படுத்துகிறார்கள், அங்க மாட்டுக்கறி தீங்கிறான், மாடை கொள்றான், மாட்டுக்கறி வச்சிருக்கான், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாட்டை கொள்றான், முதல்ல மாட்டுக்கறி வச்சிருக்கான், ரெண்டாவது மூணாவது மாட்டை ஓட்டிக்கிட்டு போறான், எதுனாலும் அடிச்சு கொள்ளு. ஏன் கோமாதான் புனிதம், பசு வதை செய்யக்கூடாது. நீ என்ன பண்ண போற, பசுவை வதை செய்யக்கூடாது, பிடிச்சி ரோட்ல விடு. நீ பசுவை வதை செய்யக்கூடாதுன்னு பாதுகாக்கக்கூடிய நீ வச்சிருக்க கோசால இருக்கு பாத்தீங்களா, அதுலயே மாசத்துக்கு 1000 மாடு செத்து போதுங்கிறான். நீ தண்ணி கொடுக்காத, அதுக்கு தீனி போடாத, நீ வச்சிருக்கக்கூடிய மாநிலத்துல ராஜஸ்தானா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ரோட்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகள் தெரியுது ரோட்ல. மாட்டுக்கறி வச்சிருந்தாலே, வந்து மாடை வச்சிருந்தாலே கொள்றான், அடிச்சு கொள்றான், எதுக்கு வம்பு, ரோட்ல தெரியுது. டிராபிக் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்றாங்க. நெல் பயிரெல்லாம் போய் மேயுது, காய்கறி எல்லாம் போய் மேயுது. அதுக்காக இப்ப விவசாயிகள் என்ன கேக்குறாங்க, எங்க நிலத்தை சுத்தி மின்வேலி அமைக்கணும், எங்களுக்கு அதுக்கு நிதி கொடுன்னு கேக்குறாங்க. புது பிரச்சனையா உருவாகிட்டு இருக்குன்றாங்க. என்ன காரணம், இவர்கள் உண்மையிலேயே மாடு மேல அக்கறையா? மாடு மேல அக்கறை உள்ளவன் மனுஷனை அடிச்சு கொள்ளுவானா? உணாவில் தலித்துகளை மாட்டை தோலை உரிச்சாங்கன்னு 5 பேர் அடிச்சே கொண்டாங்களே, அதுவா இவர்களுக்கு நோக்கம்? மாடு மாடு மேல அக்கறையா நோக்கம்? இவர்கள் மாட்டு அரசியலை வைத்து மக்களை பிளவுபடுத்தி இவர்கள் ஒரு அச்சத்தை உருவாக்கணும். அங்க ஒரு 10 பேர் நின்று டக்குன்னு ஒருத்தரை போட்டு அட்டி பின்னி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பூரா பயந்துருவோம், மக்கள் பூரா பயந்துருவோம். ஒரு 5 பேர் செகப்பு துண்டு கட்டிக்கிட்டு, காவி துண்டு கட்டிக்கிட்டு, கலர் பவுடர் போட்டு, சூழாயிரம் கச்சி கச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு அன்கண்ட்ரோல்டு மாப், ஒரு 7 பேர். அவன் வந்து கூலிப்பட கிடையாது, போய் போய் கொள்ளையடிச்சிடும் அப்படின்றவன் கிடையாது. அவன் சிந்தனை ரீதியாக இப்படித்தான் செய்யணும், இதுதான் நம்ம இந்துத்துவத்தை நிலைநாட்டக்கூடியது, இந்துத்துவனுடைய மேன்மையை நிலைநாட்டணும். இப்படிதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு, இப்படிதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இப்படித்தான் ராமர் சொல்லியிருக்காரு. அவன் போய் எங்க கம்பராமாயணத்தை படிக்க போறான், வால்மீகி ராமாயணத்தை படிக்க போறான், பகவத்கீதையை படிக்க போறான், மகாபாரதத்தை படிக்க போறான். இப்படி சிந்தனையில வெறி ஊட்டி அவர்களுக்கு காசு கொடுத்து போதையில் ஆழ்த்தி ஒரே அசைன்மெண்ட், நீங்க கஞ்சா கொடுத்து ஒருத்தன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா, அதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. கஞ்சாவை கொடுத்து ஒருத்தன்கிட்ட அதை சொல்லிட்டு இன்னார போட்டுரு அப்படின்னு சொன்னா கரெக்டா அதுலயே நிப்பா, நீங்க என்ன பேசினாலும் வேற போலீஸ் கேட்டா கூட உண்மையை சொல்லுவாங்க, நான் இதுக்காக தாங்க வந்தேன், இன்னார போடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்குவாங்க. ரைட், இவன் இப்போ கஞ்சாவில் இருக்கிறான், கரெக்டா உண்மையை தான் சொல்லுவான், கரெக்டா எழுதிக்கிட்டு அவனை பிடிச்சி உள்ள வச்சிருவான். இல்ல என்கவுண்டர்ல போட்டுருவாங்க. அப்ப சிந்தனையிலே வெறி ஊட்டப்பட்டு மக்கள்கிட்ட போய் கொன்னா நீங்க இதுக்கு எப்படி பொது ஜனங்க முழுக்க அச்சப்படுவாங்க. சரி, இதற்கு எதிராக போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்டயோ அல்லது டிஎஸ்பிட்டயோ சொன்னா அவரு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட மேலிடத்திலிருந்து உத்தரவு வரும், வேண்டாம் நீ மாட கொன்னா பாத்தியா, மாட்டு ஓட்டிட்டு போனா பாத்தியா, அவன் மேல கேச போடு. அப்படிதான் நடந்துச்சு. பெகுலுகான் மேல, அவன் பசங்க மேல, பெகுலுகான் இதுல மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல அவங்க மேல கேச போடு, இவங்க மேல போடாது. அந்த அக்லக் என்ற ஒரு மாட்டுக்கறி அல்ல, வைத்திருந்தது மாட்டுக்கறி அல்ல, ஆட்டுக்கறி தான் என்பது நிறுவனமாய் அதை விசாரிக்க சென்ற காவல் ஆய்வாளையே அடிச்சு கொண்டாங்க இந்த காவி காளிகள். அப்ப மேல காவல்துறையில நாங்க என்ன சார் செய்யறது, மேலேயே அப்படி ஒரு கருத்து இருக்கு, காவல்துறையிலேயே அப்படி கருத்து இருக்கு. இப்ப நாம வந்து இந்த பொதுக்கூட்டத்திற்கு அன்பார்ந்த பெரியவர்களே நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்லையோ இங்க நோட்டீஸ் கொடுத்தோம்னா ஒருத்தன் வருவான், யாரை கேட்டு நோட்டீஸ் கொடுக்குறேன் இல்லைங்க, நாங்க இது மாதிரி பர்மிஷன் வாங்கினியா, சரி நான் மக்கள் அதிகாரம், என் பேர் ராஜி, நான் இந்த கொள்கைக்காக இந்த கருத்துக்களுக்காக சொல்றேன், நீ யாரு அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ எந்த ஊரு சொல்ல முடியாது. இதை இப்போ ஃபோன் பண்ணுறேன் போலீஸ், யாருக்கோ ஃபோன் பண்ணுறான், உடனே போலீஸ் வருது, இங்கே பிரச்சனை வேண்டாம் போங்க, இதுதான் போலீஸுடைய வேலையா. சரி, இப்போ நாங்கள் அதை மாதிரி போய் செய்கிறோம், இந்து முன்னணியோ பாஜகவோ ஆர்எஸ்எஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டுருக்குறான், கொடுக்கக்கூடாது. எப்படி இந்துன்னு பார்ப்பானும் பறையனும் என்றைக்கு ஒன்றுன்னு நீ சொல்கிறியோ அன்னைக்கு தான் நீ நோட்டீஸ் கொடுக்கலாம், அது வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன். பெண்களை சமம்னு சொல்லணும், நீனே பெண்களை சமம்னு சொல்லணும், ஒத்துக்கணும், நீ டிக்ளேர் பண்ணணும், அது வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டேன், நான் போய் தடுக்கிறேன். போலீஸ் யார் பக்கம் கேட்கும், ஏய் ஒத்த பிச்சு கூட அவங்க கொடுக்குறாங்க, நீ போய் வேலை வேற வேலையை பாரு அப்படிதான் சொல்லணும். ஏன் இந்த அணுகுமுறை மாறுபாடு? அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டா நான் என்ன சார் செய்யறது மேலிடத்துல, யார் அந்த மேலிடம்? போஸ்டர் ஒட்டா பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுக்கிறது சார் மேலிடத்துல இருந்து கேட்க, யார் அந்த மேலிடம் சொல்லணுமா வேண்டாமா? இதுனா கிரிமினல் டானா, இது கிரிமினல் கேங்கா போலீஸ், ஐபிசி இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு, எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்குதே, என்ன செய்ய போறன்றத நீ சொல்லணும். மேலிடம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்படி மேலிடம் சொல்லி சுட சொல்லி தான் சுட்டுட்டீங்க, ஏன் சுடணும்? இந்த மக்கள் பிரச்சனையை தீருங்க, ஏன் போலீஸ்ல கேட்கல? கீழே உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் இங்கிருந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மாவட்டத்தை சேர்ந்த போலீஸ் தானே, நீங்க கேட்கணும்ல அதிகாரிகளை, ஏன் சார் சுட சொல்றீங்க, அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, அமெரிக்காவில் சொந்தக்காரர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வேதாந்தாவுடைய பணத்திலையும் அம்பானி அதானுடைய பணத்திலையும் போயிடுவாங்க. ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரிகள் தனியார் கம்பெனியில தான் வேலைக்கு போறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? பிசி அலெக்சாண்டர், ஃபார்மர் தமிழ்நாடு டிஜிபி, ஸ்டெர்லைட்டினுடைய ஆலோசகர், அவர் பேர் ஸ்டெர்லைட்டினுடைய பேர் ரோல்ல இருக்கார் அவரு. அப்ப யாருக்காக எப்படி நம்புறது? நாம ஆற்று மணல் இருக்குது, அதுல 3 அடி தான் அள்ளணும்னு சொல்லி உத்தரவு இருக்குது, 30 அடி அள்ளறாங்க. அதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? காவல்துறைக்கு இருக்கு, பிடபிள்யூடி இன்ஜினியருக்கு இருக்கு, போலீஸ் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியருக்கு இருக்கு, அங்குள்ள ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு, ரெவன்யூ ஆர்டிஓக்கு இருக்கு, ரெவன்யூ டிவிஷன் ஆபீஸுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் யாரும் செய்யாமல் பல லட்சம் டன் மணலை லாரி லாரியாக டிப்பர் டிப்பராக கடத்தி கொண்டு போவதற்கு பாதுகாப்பு கொடுத்து லட்சம் லட்சமாக அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கி கொண்டு அனுப்புகிறார்களே, அதை அள்ளி கொண்டு போன பிறகு தரைமட்டமாகி எங்களுக்கு குடிநீர் போகிறது, விவசாயத்தின் நிலத்தடி நீர் பாதிக்கிறது அப்படி என்று எதிர்த்து போராடினால் அவர்கள் மீது நீங்கள் தேச துரோக வழக்கு போடுகிறீர்கள், அவர்களை அடிக்கிறீர்கள், அவர்களை மீது மிரட்டுகிறீர்கள். எப்படி நீங்க இந்த போலீஸ் இந்த கூட்டத்தை நம்ப முடியும்? அரசு கூட அதிகாரிகளை எப்படி மனு கொடுக்க? கோர்ட்டுக்கு போறோம், கோர்ட்டுக்கு போறோம், கோர்ட்டுக்கு போறோம், வழக்கு போடுறோம். கோர்ட் என்ன பண்ணுது? இவர் சொல்றது உண்மையானு திரும்பி அதே பிடபிள்யூடி இன்ஜினியர்கிட்ட தான் ரிப்போர்ட் போட சொல்லுது. அவர் என்ன, ஆமா 30 அடி தான் அழுந்தாங்க அப்படின்னு சொல்ல போறாரு? வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த பிஆர்பி எப்படி இவ்வளவு பல லட்சக்கணக்கான டன் கிரானைட்டுகளை அடித்து இந்தியா வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்திருக்க முடியும்? இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், டிஎன்இபி, கஸ்டம்ஸ், மைனிங், ரெவன்யூ எல்லா துறைகளும் ஒத்துழைத்து தான் அதை செய்திருக்க முடியும். சகாயத்தினுடைய அறிக்கையை சொல்லுகிறது. அப்ப நீங்க இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி இதை தண்டிப்பீங்க? மொத்த அரசு கட்ட ஒவ்வொரு துறையாக சொல்ல முடியும். நீங்க பல்கலைக்கழகத்தை எடுத்துக்க, பல்கலைக்கழகங்கள் முழுக்க பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்றாரு. விநாயகர் சிலை இருக்கு பாத்தீங்களா, பிள்ளையார் சிலை. அப்ப அந்த காலத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துச்சுன்னு பேசுறான் ஒரு வைஸ் சான்சலர். நீங்க எச்சி ராஜா பேசுறீங்கன்னா விட்டுட்டு போயிடலாம். வைஸ் சான்சலர் பேசுறான், ராமன் வந்து பிளைட்ல போய் தான் சீதையை கூட்டு வந்தாருன்னு பேசுறான். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி நீட்டை திணிச்சு நம்மளுடைய மாணவி அனிதா இறந்து போனாலே அரசனுடைய நிலைப்பாடு நீட்டு கூடாது என்பதுதான். ஆனால் அதை மறுசீராய்வு பெற்று ஏற்கனவே நீட்டு தொடர்பாக தீர்மானிக்கப்பட்ட நாங்க மூணு பேர், மூணு ஜட்ஜிங்க, நீட்லாம் கூடாது, இது எதிரானது, நீங்க இப்படி எல்லாத்தையும் சமமா பாவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூணு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன உடனே இவருக்குதான் கடுமையா நிக்கிறாரு. ரிட்டையர் ஆயிட்ட உடனே அந்த கேஸ மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷன் போட சொல்லி மீதி ரெண்டு பேர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இன்னொருத்தர் சேர்த்துக்கிட்டு அந்த கேஸ விசாரிச்சு நீட்டு அமல்படுத்தலாம் சொல்றாரு. இதை அங்க உச்ச நீதிமன்றத்தில் உள்ள மூத்த வழக்கறிஞர் எல்லாம் எதிர்க்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் இந்த பெஞ்சில் இருந்தீங்க, வேற பெஞ்சுக்கு இதை கேச மாத்துங்க. அந்த நீதிபதி சொல்லுகிறார், நான் மட்டும் இட்டலா இருந்தா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நான் மகத்கீதையை வச்சிருவேன், பாடமாக சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நீங்க எந்த சூழல்ல ஒவ்வொரு துறையும் இருக்கு பாருங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகை, ஓய்வு பெற்ற செல்லமேஸ்வர், இப்போ ஓய்வு பெற்ற மதன் லோக்கர், நான்கு பேர் வந்து நாட்டு மக்களை எச்சரிக்கிறார்கள். என்ன, ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து, சேவ் டெமோக்ரஸி, சேவ் கான்ஸ்டிடியூஷன், இப்படி போகுது கோரிக்கை. வேலை கொடுன்னு போக கோரிக்கை வரல, விவசாயத்தை பாதுகாக்கிறதுனால மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே அரசு கட்டமைப்பிலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், மேல்மட்ட ஆட்கள், வியாபாரிகள், அறிவுஜீவிகள், இவர்கள் எல்லாம் கதறுகிறார்கள். ஏன், குஜராத்தில் 2002 ஒரு படுகொலை நடக்கிறது, சொராபுதீன், கௌசர் பீவி, பிரஜாபதி, இதிலே குற்றவாளி அமித்ஷா. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவருக்கு ஆதரவு கொடுத்து வழக்கு நடத்திய ரெண்டு வக்கீல்கள் இறந்து போகிறார்கள். இதெல்லாம் வெளியில வருது. ஒரு நீதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு, இதை விசாரிக்கணும்னு வருது. அதை சம்பந்தப்பட்ட ஒரு பெஞ்சில போட்டு அதை தள்ளுபடி பண்றாங்க. இதுலதான் வந்து பெரிய பிரச்சனையா வருது. அப்ப காவிகளுக்கு எதிராக, அமித்ஷா போன்ற காவி குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு நடத்தக்கூடிய நீதிபதி கொல்லப்படுகிறார், ஒத்துழைக்க மறுக்கக்கூடிய நீதிபதி மாற்றப்படுகிறார், அதற்கு உயர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கை அனுமதித்த நீதிபதி கட்டாய விடுப்பிலே செல்லப்படுகிறார், அல்லது அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலே பதவி உயர்வு கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்படுகிறார். இப்படி நீதித்துறையை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நெருக்கடியிலே இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகள் சந்தித்தது. சிபிஐல நீங்க பார்த்திருப்பீங்க, சிறப்பு இயக்குனர் சிபிஐ மிகப்பெரிய வானத்திலிருந்து குதித்த பெரிய பெரிய நியாயமான எதுனாலும் சிபிஐ, சிபிஐ நம்ம ஊர் போலீஸா தேவலாம் போல இருக்கு. சிபிஐனுடைய இயக்குனர் அலுவலகத்திலே ரைடு நடக்கிறது. சிறப்பு இயக்குனர் அஸ்தானா, அவர் ஒரு மாட்டிறைச்சி வியாபாரியிடம் லஞ்சம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டிலே அதற்கு உடந்தையாக இருந்த டிஎஸ்பி, சிபிஐ டிஎஸ்பி சிபிஐ கைது செய்கிறது. சிபிஐ சிறப்பு இயக்குனர் மீது சிபிஐ இயக்குனர் வழக்கு பதிவு செய்கிறார். அவர் விசாரித்து வந்த அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு மாற்றுகிறார். இரவோடு இரவாக 12 மணிக்கு சிபிஐ இயக்குனர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். சிபிஐ அலுவலகம் சீல் வைக்கப்பட்டு ரைடு நடத்தப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் போகிறது, அவர் பதவி நீக்கம் செஞ்சது தப்புன்னு சொல்லுது. திரும்ப ஒரே நாள் பதவி நீக்கம் வந்து மாற்றப்பட்ட சிபிஐ அதிகாரிகளாம் மீண்டும் நியமிக்கிறார். அடுத்த நிமிடம் அவர் வந்து வேற துறைக்கு மாற்றி அடிக்கப்படுகிறார். மாற்றி அடிக்கப்பட்டவன் அவர் ரிசைன் பண்றார், வேற ஒருத்தர் நியமிக்கிறாங்க, நாகேஸ்வர ராவ்னு. அவர் நியமனத்தை பற்றி மீண்டும் வழக்கு போகிறது, மணிக்கணக்கிலே மாத கணக்கிலே வழக்கு போகிறது. வழக்கு நடத்தி அவர் வந்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறிட்டார்னு ஒரு நாள் அவருக்கு தண்டனை கொடுக்குது உச்ச நீதிமன்றம். சிபிஐ எதனால், ரஃபேல் வழக்கு இந்த மாதிரி முக்கியமான, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான வழக்குகள் எல்லாம் அலோக் வர்மா விசாரிக்கிறார் என்பதற்காக அவரை கட்டம் கடித்து தூக்கி எறியப்படுகிறார். ரிசர்வ் வங்கியில அங்கு இருக்கக்கூடிய உபரியான தொகையை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எனக்கு குடு, மத்திய அரசுக்கு குடு என நிர்பந்தம் கொடுத்து ரிசர்வ் வங்கி கவர்னர் தூக்கி அடிக்கப்படுகிறார், ரிசைன் பண்ண செய்யப்படுகிறார். ஆர்டிஐல தகவல் ஆணையத்துல ஒவ்வொரு துறையாக இப்படி நம்ம போகலாம். அப்ப அரசு வடிவங்களிலேயே இவர்கள் பாசிசமயமாக்கி இருக்கிறார்கள், சமூகத்திலே மக்கள் சிந்தனையிலே பாசிசமயமாக்குகிறார்கள், இவர்களே ஒரு எதிரியை உருவாக்கி கொண்டு போகிறார்கள். உண்மையான எதிரி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையான எதிரி யார்? கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான எதிரிகள். நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். கோடிக்கணக்கான விவசாயிகள் உழைத்து தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அவர்கள் தான் உங்களுடைய உண்மையான எதிரிகள். அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பொள்ளாச்சியில் இன்றைக்கு நம் கண் முன்னாடி ஒரு இளம் பெண் கல்லூரி மாணவி, அடிக்காதீங்க கலெக்டர் வலிக்குது அடிக்காதீங்கன்னு கதறுகிறாளே, அதனுடைய பின்னணியிலே 200 வீடியோக்கள் இருக்கிறது, 200 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், 1000 வீடியோக்கள் இருக்கிறது என பத்திரிகையாளர் சொன்னார். பத்திரிகையாளரை மிரட்டுகிறார்கள் போலீஸ். ஒரு கள்ளச்சாராயம் நடக்குது, கஞ்சா விற்கிறாங்க குட்கா விற்கிறாங்க அப்படின்னா போலீசுடைய துணை இல்லாமல் விற்க முடியாது. பெயருக்கு 2 கேஸ் போடுவார்கள் மாசத்துக்கு. இப்ப நீங்க கலால் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 4 கேஸ். இப்படி ஒரு ஒரு துறைக்கு ஒரு ஒரு கேஸ் இருக்குது. அதுபோல இன்றைக்கு விபச்சாரம் இந்த மாதிரி மிரட்டி எடுக்கிறது போலீஸுக்கு தெரியாம செய்யவே முடியாது. அப்ப ரொம்ப வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே 4 பேரோடு கைது பண்ணி இதோட விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம், இன்றைக்கு பத்திரிகைகள்லாம் அந்த பெயர் பொண்ணுடைய பெயரை சொன்ன பாண்டியராஜன் குற்றவாளி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பெயரை ஹோம் செக்ரட்டரி நிரஞ்சன் மாற்றி அரசாணையிலே தவறாக போட்டு விட்டார். கல்லூரி மாணவி பெயர், கல்லூரி பெயர், அவன் அண்ணன் பெயர் எல்லாம் இதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மீறி போடுகிறார்கள். அந்த குற்றவாளி காம வெறி பிடித்த மிருகம் திருநாவுக்கரசு அவங்க எல்லாம் என்ன, நீ வெளியில சொன்னா இந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன்னு மிரட்டி தான் அந்த பெண்களை மிரட்டி வச்சிருக்கிறான். அப்படி வெளியிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள். அப்படி போலீஸ் வெளியிடுகிறது, தமிழக அரசு வெளியிடுகிறது என்றால் வேறு யாரும் புகார் கொடுக்க கூடாது. புகார் கொடுத்தால் இதுதான் கதி. இதுதான நமக்கு காட்டுது. இன்னொரு பக்கம் இந்த பொள்ளாச்சி குற்றம் இருக்கட்டும், 2002 நிர்பயா, நீங்க டெல்லியில கேள்விப்பட்டிருப்பீங்க, நிர்பயான்ற ஒரு மெடிக்கல் கல்லூரி மாணவி வந்து ஓடும் பேருந்துல பாலியல் வல்லுறவை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதுல குற்றவாளி 14 பையன், ஒரு பையன். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா என பெரிய விவாதம் நடந்தது. இப்ப அதற்கு பெரிய சட்டம், தனி சட்டம் இயற்றினார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஜே எஸ் வர்மா தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டது. இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மீது நீங்கள் வழக்கு போடக்கூடாது என அந்த வர்மா கமிஷன் ஒரு பரிந்துரை இருக்கிறது. அன்றையில் இருந்து 2000 இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பாலியல் வன்கொடுமையை தனி மகளிர் காவல் நிலையம், தனி நீதிமன்றம், சிறப்பு சட்டம், என்கவுண்டர், எல்லா அதிகாரிகளும் எல்லா அதிகாரங்களும் கொடுத்தாகிவிட்டது. ஆனால் நீங்கள் பொள்ளாச்சி, அரியலூர் நந்தினி, துடியலூர், இப்ப சமீபத்தில் துடியலூர் சிறுமி, சென்னை அபார்ட்மெண்ட்ல அயனாவரத்துல 17 பேர் அந்த எலக்ட்ரீஷியன் வாட்ச்மேனே இப்படி இப்ப மாற்றுத்திறனாளி இப்ப பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தது, ஹாசினி என்ற எதிர் வீட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த துஷன் பாலியல் வன்கொடுமை செய்தி எரித்து கொண்டது, இங்க தூத்துக்குடியில புனிதா, சிவகங்கையில வந்து ஒரு காவல்துறை உறவினர்கள் அத்தனை பேரும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து IG வரைக்கும் அதுல குற்றவாளிகள் தன்னிடம் புகார் கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து பெண்கள் மீது, குழந்தைகள் மீது இப்படி பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு 3 பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டிவனத்துல 3 பேர், 13 வயது சிறுமி பாலியல் வல்லுறவு செய்து கொன்று விட்டார்கள். இப்ப இந்த சிந்தனை எப்படி வருது? இது வந்து ஏதோ போற போக்குல நடக்கிற விஷயம் கிடையாது. இப்ப இந்த சிந்தனை எப்படி வருது? இதுக்கு நம்ம எப்படி தீர்வு காண போறோம்? ஏதோ ஒரு படத்துல வருது பாத்தீங்களா, பவாரியா திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் ராஜஸ்தான்ல இருந்து திடீர்னு நடு ரோட்டில் லாரியில வருவாங்க, திடீர்னு போவாங்க, கதவு அடிப்பாங்க, கிடைச்சது எடுப்பாங்க, தடுக்க வர்றவங்களை அடிச்சு கொள்வாங்க, திரும்பி தப்பிச்சு போவாங்க. அப்படி கிடையாது. பாலியல் குற்றவாளிகள் எதிர்த்த வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், சொந்தக்காரன், கீழ் வீட்டுக்காரன், மேல பணிபுரியக்கூடிய அதிகாரி, கீழே வேலை செய்யக்கூடிய பெண் காவல் ஆய்வாளர், இப்படி இருக்கிறது. இதை எப்படி தடுக்க போறோம்? பணியில் இருக்கக்கூடிய ஒரு IG கீழே பணியபுரியக்கூடிய ஒரு பெண் SPயை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடிக்கிறார். அந்த பெண் எஸ்பி முறையிடுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐஜி பணி நம்ம மாற்றம் செய்யப்படலை. அவர் இங்க திருநெல்வேலியில எஸ்பிக்கு ஐஜி இருந்தவர் தான். எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோம்? அதுதான் என்ன சொல்றேன், இது தீர்க்கக்கூடிய அருகதையை ஆற்றலை இந்த அரசு கட்டமைப்பு இழந்து விட்டது. இதால் தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த அரசு கட்டமைப்பு தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். இவர்களால் தீர்க்க முடியாது. ஏன்னா இவர்கள் தான் அதுல உடந்தையாக இருக்கிறார்கள், அதை பாதுகாப்பதாக இருக்கிறார்கள். அதை ஒழிக்க வேண்டும் என்றால் இங்க கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி தன்னை கீழே படிக்கக்கூடிய மாணவியின் தவறான பாதைக்கு அழைத்தார் என குற்றச்சாட்டிலே ஓராண்டுகள் பிடி கொடுக்காமல் உள்ள வைத்தார்களே, அந்த பெண் செய்தது குற்றம். ஆனால் அந்த குற்றத்திற்கு எனக்கு தொடர்பில்லை என கவர்னர் மாளிகை அவர் வந்து கவர்னர் பேட்டி கொடுக்கிறார், பிரஸ் மீட் கொடுக்கிறார், அவரே ஒரு சந்தான கமிஷன் அறிவிக்கிறார். இல்ல என்னங்க இது? அப்ப அந்த அம்மா யாருக்காக தன்னிடம் படிக்கக்கூடிய பெண்ணை கூட்டி கொடுத்தால், இவர்களுக்கு சப்ளை செய்தால் தனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என அந்த பெண்ணிடம் நம்பிக்கை அளித்தவர்கள் யார்? அந்த பெண்ணை நீங்கள் அனுப்ப சொல்லி அந்த டிரான்சாக்ஷன் பண்ண மேல் அதிகாரிகள் யார்? அந்த பெரிய மனிதர்கள் யார்? அதை கண்டுபிடிக்கணும், வேண்டாமா? அதை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ஓராண்டு உள்ளே வைத்திருக்கிறாரே. இது இந்த அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்குமா? பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையை தீர்க்கக்கூடிய எண்ணமும் விருப்பமும் இந்த அரசு கட்டமைப்புக்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் நம்முடைய உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் வந்து விட்டது. இன்றைக்கு செல்போன் வந்துடுச்சு, ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா. இப்படி தட்டினீங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்கள் வரும் செல்லுல. 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் 60 வயசு கிழம வரைக்கும் பாக்குறோம். இப்ப இந்த பக்கம் இப்படி நடக்குது விளைவு. இந்த பக்கம் பெண்கள் தன்னுடைய சொத்தாக, என்னை தவிர வேற யார் கூடவும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பழகக்கூடாது. ஏன் சாதியை தவிர வேற எந்த சாதிக்காரனோடு சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, காதலிக்க கூடாது என இந்துத்துவ அடிமை சிந்தனையை, ஆணாதிக்கத்தை, பெண்ணடிமைத்தனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த உலகமயம் தனியார்மய ஆபாச கலாச்சார சீரழிவு இங்கு வரும் பொழுது இது வந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பிலே மேலும் பெட்ரோலை ஊற்றுவதா இருக்குது. நம்ம ரெண்டு வகையில போராடணும். ஒன்னு, பெண்களுடைய சமமாக பெண்கள் உடலை சந்தைப்படுத்துறான், பெண்கள் உடலை சந்தைப்படுத்துகிறான், அதை தடுத்து நிறுத்தணும். பெண்கள் அவர்களும் உயிருள்ள ரத்தமும் சதையும் உள்ள நம்மை போன்ற ஒரு மனிதர், ஒரு உயிரினம். மனிதனை மறு உருவாக்கம் செய்கின்ற ஒரு தாய்மை பேறு பெற்ற ஒரு அற்புதம். நீ எந்த விஞ்ஞானத்தாலும் எந்த முதலாளிகளாலும் மனிதனை மறு உற்பத்தி செய்ய முடியாது. பெரிய கரும் துகளை கூட கண்டுபிடிச்சிட்டான் சொல்றான், போட்டோ எடுத்துட்டான் சொல்றான். ஒரு மனித இனத்தை மறு உருவாக்கம் செய்வது அந்த பெண் தானே. அப்ப அவர்களை சமமாக நடத்த வேண்டும் என நாம் வந்து ஒரு பக்கம் போராடணும். அதை அடிமைத்தனத்தை பண்ணுகின்ற மத கோட்பாடுகளுக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராட வேண்டும். இன்னொரு பக்கம் அதன் மீது பெட்ரோலை ஊற்றுகின்ற ஆபாச சீரழிவு கலாச்சாரத்தை, போர்னோ போலீஸ் போதைக்கு எதிராக நாம போராடணும். கோரிக்கை அங்கதானே போயிருக்கணும். போதை வந்துச்சுன்னா அடுத்து செல்ல பிடிக்கிறான். அப்ப போதைக்கு காரணமான டாஸ்மாக மூடு, கஞ்சாவை மூடு, எல்லாத்தையும் எடு அப்படின்னு போராட்டம் போகணும். ஆனால் எழவு ஊடு மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் போது கூடி அழுறோம், கதறோம், ஆதங்கப்படுறோம், போராட்டம் பண்றோம், எந்த தீர்வும் ஏற்படலை. அப்ப இதை எப்படி தீர்க்கிறது? தனித்தனி பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக போராடி தீர்க்க முடியாது. நாம கலெக்டரை போய் விவசாயி பெட்டிஷன் கொடுக்குறான், கந்துவட்டி பாதிக்கப்பட்ட பெட்டிஷன் கொடுக்குறான், இளைஞர் பெட்டி கொடுக்குறாங்க, மாணவர்கள் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, பெண்கள் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, எல்லாரும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நீங்க மனு கொடுக்குறீங்களே, நீங்க தனித்தனியா போய் மனு கொடுத்து நம்மள பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாம கலெக்டராக மாறினால், கலெக்டர் யார் இருக்க வேண்டும் என நாம் தீர்மானித்தால் அந்த அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம் என சொல்லுகிறோம். இது எப்படி மக்கள் அதிகாரம்னா எப்படி சொல்லுங்க? பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், இது மாதிரி நீங்க எதனா ஒரு சொல்லுங்க. இப்படி அல்ல, இந்த வீட்டிலே இனிமேலும் நாம் வாழ முடியாது. இந்த வீட்டுல மேலும் 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 எவ்வளவோ நம்ம செலவு பண்ணி பார்த்துட்டோம், பெயிண்ட் அடிச்சு பார்த்துட்டோம், மராமத்து பண்ணி பார்த்துட்டோம், ஓட்டை மாத்தி பார்த்துட்டோம், கீரை மாதிரி எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம். இனிமேலும் இதுல பண்ணோம்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது.
வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த உத்து உளுத்து போன நமக்கு அபாயமா இருக்கக்கூடிய இந்த வீடு அகற்றுவோம். புதிய வீடு எப்படி இருக்கணும்னு அங்க வாழக்கூடியவனுக்கு அறிவு இருக்கு. அந்த வீடை எப்படி தீர்மானிக்கணும், எப்படி அமைக்கணுங்கிறத நாம முடிவு செய்வோம். யார் அந்த வீட்டை அகற்றுகிற போராட்டத்தில் ஈடுபடுகிறானோ அவன்தான் புதிய வீடு எப்படி இருக்கணும், அந்த வீடு பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பதாக, பெரும்பான்மை விவசாயிகள் இளைஞர்களுடைய உரிமைகளை நலன்களை பாதுகாப்பதாக, சிறு வணிகர்களுடைய நலன்களை பாதுகாப்பதாக, அப்படி ஒரு கொள்கையை நாம் முன்வைத்து அனைத்து பிரிவினரும் ஒன்று சேர்ந்து மக்கள் அதிகாரமாக நீங்கள் இந்த தோற்று போன ஆழ அருகதையிலிருந்த இந்த அரசு கட்டமைப்புக்கு எதிராக போராடுவதை தவிர வேறு வழி அல்ல என்பதைத்தான் மக்கள் அதிகாரம் தீர்மானகரமாக சொல்லுகிறது. இறுதியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். டாஸ்மாக் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சட்டப்படி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சசிபெருமாள் செல்போன் கோபுரத்தில் ஏறி உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கோரி உயிர் விட்டார். செத்து போட்டுன்னு தான் போலீஸ் விட்டுச்சு, மாவட்ட நிர்வாகம் விட்டுச்சு. அந்த மாவட்டத்தில் அந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி கடைக்கும் கடைக்காரர் எல்லாம் கடையறுப்பு நடத்தினாங்க, சாலை மறியல் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, செய்யல. செத்த பிறகுதான் அந்த 10க்கு 10 சாராய கடையை மூடினாங்க. ஏன் அவ்வளவு மஞ்சம்? இந்த இடத்துல 50-100 பேர் கடை வேண்டாம்னு சொன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? போலீஸ் கயிறோடு வருகிறது, இது கயிறோடு வச்சு அந்த டாஸ்மாக்கு பாதுகாப்பு கொடுத்து குடிக்கிறவங்கலாம் லைன் பண்ணி கரெக்டா இன்னும் குடி தண்ணீர் அத்தியாவசிய ஆஸ்பத்திரி மாதிரி அப்படி விடுறாங்க. அப்ப ஒரு பக்கம் இருக்கிற பணத்தை பூரா முதலாளிகளுக்கு தாரவாரி கொடுத்து கொடுக்கறது, இன்னொரு பக்கம் அரசாங்கம் நடத்துவதற்கு மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்வது, இந்த மாதிரி மக்கள் மேலும் போராட்டமா இருக்கிறதுக்கு சிந்திக்காம இருக்கிறதுக்கு அவர்களை போதையில் ஆழ்த்தி மக்களுக்குள் கலவரம், இந்த மாதிரி கும்பலை கைப்பிடிச்சிருக்க பொண்ணை கற்பழிச்சு, இந்த மாதிரி லாண்டாடு பிராபலமாவே சமூகத்தை மாற்றுவது. அப்ப மக்கள் உரிமைகளுக்காக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நலன்களுக்காக கேள்வி கேட்டு விடக்கூடாது. அப்படி பேசக்கூடிய அமைப்புகளை தீவிரவாத அமைப்பு போல முத்திரை குத்தி அவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத, போஸ்ட் போடனா கேஸ் போடு, நோட்டீஸ் கொடுத்தா கேஸ் போடு, நீ வந்து தேச துரோக வழக்கு போடு, என்ன செயல போடு, குண்டாசல போடு, இப்படி இந்த வகை இப்படி மிரட்டுவது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து ஒரு பெரிய விரிவிடித்த மிருகம் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி எல்லாரும் வந்து சேர்ந்து அடிப்பாங்க, பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஆனா யாரோ ஒரு 4-5 பேர் டக்குன்னு போய் ஒரு குச்சி எடுத்து முன்கை எடுப்பாங்க, முன்கை எடுத்துட்டாங்கன்னா மக்கள் பூரா வந்துருவாங்க. அதே மாதிரிதான் ஒரு தீப்பிடிக்கிற வீடு அணைக்கிறது போது தன்னுடைய வீட்டுக்கு பரவாமல் இருக்கணும் அந்த எண்ணத்திலையும் ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது பல பேர் போன் பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுவாங்க, மண்ணை கூட்டுவாங்க, ஆளை காப்பாற்ற போவாங்க, இப்படி முன்னணி முன்கை எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அவர்கள் எத்தகைய தியாகத்திற்கும், தம் மேல தீக்காயமானாலும் பரவாயில்ல, அல்லது மிருகத்தோடு போராடி தான் செத்தாலும் பரவாயில்ல, அதை பத்திலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரை நம்மளை தாக்க வருது, நாம ஏதாவது செய்தாகணும்னு அந்த முன்னணி போறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி மக்கள் அதிகாரம் அந்த முன்கை எடுத்து அந்த மிருகத்தோடு அந்த போராடி அந்த தீ அணைப்பதற்கு எத்தகைய தியாகத்தை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல், மக்களாகிய உங்களுடைய ஆதரவு இல்லாமல், நீங்கள் பின்தொடராமல், நீங்கள் சப்போர்ட் பண்ணாம அந்த தீயை எங்களால் அணைக்க முடியாது, அந்த மிருகத்தை எங்களால் அடித்துக் கொள்ள முடியாது, விரட்ட முடியாது. நீங்கள் பங்களித்தால் தான், நீங்கள் இதை பற்றி பேசினால் தான், நீங்கள் இதிலே வந்து வழி தொடர்ந்தால் தான் நாம் மக்கள் அதிகாரத்தை மாற்றி தீர்வாக கட்டமைக்க முடியும் என்ற அறைகூலோடு வேண்டுகோளோடு இந்த பொதுக்கூட்டத்திலே எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.